நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 26 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்தியாவின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றுள்ளது பற்றிய செய்திகள்.
மே நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஈஸ்வர் கி சபத் லேத்தா ஹூ கி மே விதி த்வாரா ஸ்தாபித் பாரத் கே சம்விதான் கே பிரதி சச்சி ஸ்ரத்தா ஆர் நிஷ்டா ரக்குங்கா.
மோடியின் அமைச்சரவை குறித்து இந்து பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியர் என் ராமின் ஆய்வு கருத்துக்கள்.
சில முக்கியமான போர்ட்போலியோக்கு ஸ்ட்ராங் வெல் நோன் ஃபிகர்ஸ் இருக்காங்க, ஆனா சில அன்ட்ரைட் மினிஸ்டர்ஸ் கொண்டிருக்காங்க. ரெண்டாவது இஷ்யூ என்னன்னா, ஏதோ ஆட் பேரிங் நடந்திருக்கு. அதாவது ஃபினான்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஒண்ணு, லாவோடு சேர்த்து டெலிகாம்.
இந்தியாவில் புதிய அரசு பதவியேற்றுள்ள வேளையில் சாமானியர்களின் பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது குறித்த ஒரு பார்வை, மன்னார் மாவட்டத்தில் பெண்கள் அமைப்பு முன்னெடுத்த போராட்டம் குறித்த செய்திகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்று விளையாட்டு அரங்கம் இடம்பெறவில்லை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
யுக்ரைன் அதிபர் தேர்தலில் பெட்ரோ பொரோஷென்கோ என்ற பெரும் செல்வந்தர் தான் வெற்றி பெற்றதாக தெரிவித்திருக்கிறார். இந்த வாக்கெடுப்பு செல்லுபடியாக கூடியது என ஐரோப்பிய கண்காணிப்பு குழு தெரிவித்திருக்கிறது. நாட்டின் கிழக்கில் நடந்து வருகின்ற கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக முன்னாள் வெளியுறவு அமைச்சரான பொரோஷென்கோ கூறுகின்றார்.
These people just want to that everybody afraid of them.
ஆனாலும் யுக்ரைனை சோமாலியா ஆக்க நினைக்கும் பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டு அப்படிப்பட்டவர்களுடன் தான் பேசப்போவதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே கிழக்கு யுக்ரைனின் தொன்யத்ஸ்க் நகரில் விமான நிலையத்தில் கடுமையான மோதல் ஒன்று வெடித்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன.
நைஜீரியாவில் கடத்தப்பட்ட பள்ளிக்கூட மாணவிகளின் சிலரை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட இருந்த இறுதி வேளையில் நைஜீரிய அரசாங்கம் அதனை நிறுத்திவிட்டதாக பிபிசிக்கு தெரிய வந்திருக்கின்றது. 200 அதிகமான சிறுமிகளை கடத்திய இஸ்லாமியவாதிகளான போக்கோ ஹராம் அமைப்பின் தலைவர்களை ஒரு மத்தியஸ்தர் சந்தித்து அந்த சிறுமிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்துக்கும் சென்று வந்ததாக அபுஜாவில் இருக்கின்ற பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். போக்கோ ஹராம் கைதிகள் சிலரை விடுவிப்பதற்கு பதிலாக சிறுமிகளில் சிலரை விடுவிப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் கிட்டத்தட்ட எட்டப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த நெருக்கடி தொடர்பாக பாரிஸில் நடந்த மாநாடு ஒன்றில் அதிபர் குட்லக் ஜொனாதன் திரும்பி வந்ததும் அந்த உடன்பாட்டுக்கான பேச்சிலிருந்து நைஜீரிய அரசாங்கம் வெளியேறிவிட்டது.
ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கட்சிகள் முன்னைவிட அதிக அளவில் இடங்களை பெற்றிருக்கின்றன. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை தமக்கு இல்லை என்றாலும் அரசியல் ரீதியில் ஐரோப்பிய ஒன்றியம் வலுப்பெறுவதை தாம் தடுக்க விரும்புவதாக அந்த கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன.
Notre peuple exige une seule politique, la politique des Français, pour les Français.
தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் மீண்டும் தங்களுக்கே வர வேண்டும் என பிரெஞ்சு மக்கள் விரும்புகிறார்கள் என பிரான்சில் பேசிய தேசிய முன்னணி என்ற தீவிர வலதுசாரி கட்சியின் தலைவியான மரின் லெபென் கூறியிருக்கின்றார். பிரிட்டன், டென்மார்க் உள்ளிட்ட பிற நாடுகளிலும் ஐரோப்பிய ஒன்றிய எதிர்ப்பு தலைவர்கள் இதே கருத்தை வெளியிட்டிருக்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றிய எதிர்ப்பு வாக்கு என்ற போக்கை உடைத்து இத்தாலியில் பிரதமர் மத்தியோ ரென்சியின் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது.
எகிப்தில் 2 நடக்கின்ற அதிபர் தேர்தலில் முதலாவது நாளில் பலமான பாதுகாப்புக்கு மத்தியில் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். வெற்றி பெறுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற முன்னாள் இராணுவ தளபதியான அப்துல் ஃபட்டா அல் சிசி அவர்களும் முதலில் வாக்களித்தவர்களில் அடங்குகின்றார். அவர் ஏற்கனவே வெற்றி விட்டுவிட்டது போல் அவரது சில ஆதரவாளர்கள் கொண்டாடி கொண்டிருப்பதாக கெய்ரோவில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். அவருக்கு போட்டியாளராக இருக்கும் ஒரேயொருவர் இடதுசாரியான ஹம்தீன் சபாவாய் ஆவார். சிசி அவர்களின் தலைமையிலான அரசாங்கத்தால் முன்னாள் அதிபர் முகமது மோசி அவர்கள் கடந்த ஆண்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டது முதல் தடை செய்யப்பட்ட முஸ்லீம் சமத்துவ கட்சி தேர்தலை பகிஷ்கரிக்கின்றது.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கின்ற ஒரு ரயில் விபத்தில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்திருப்பதாக அஞ்சப்படுகிறது. சூரப் ரயில்வே நிலையத்தில் நின்றிருந்த சரக்கு ரயில் ஒன்றின் மீது கோரக்தம் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயில் மோதி அதன் 6 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கின்றன. மோதி சேதமடைந்த பெட்டிகளில் நிறைய பேர் சிக்குண்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
பூமியின் வட அரைக்கோளம் முழுவதும் ஏப்ரல் மாதத்தில் வளிமண்டலத்தில் கரியமில வாயுவின் அளவு இதுவரை இல்லாத அளவுக்கு மிக உச்சத்தை எட்டியிருக்கின்றது. கரியமில வாயுவின் அடர்த்தி 10,400,000 துணிக்கைகள் என்ற அளவுக்கு உயர்ந்திருப்பதாக உலக வானொலி நிறுவனத்தின் புதிய அறிக்கை ஒன்று கூறுகின்றது. வட துருவத்தில் மாத்திரம்தான் இந்த நிலைமை முன்னர் பதிவாகியிருந்தது, ஆனால் இப்பொழுது அது ஏனைய இடங்களுக்கும் பரவியிருக்கின்றது. புதிதாக கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுக்க அவசர நடவடிக்கை தேவை என்று உலக சுகாதார நிறுவன தலைவர் மிக்கேல் ஜெர்ராட் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்தியாவின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 40 அதிகமான அமைச்சர்களும் பொறுப்பேற்றனர். பன்னாட்டு தலைவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையின் வெளிமுற்றத்தில் பிரணாப் முகர்ஜி நரேந்திர மோடிக்கும் அவரது அமைச்சர்களுக்கும் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதுகுறித்த விரிவான செய்திகளுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா.
குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள வெளிப்புற முற்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி 15வது பிரதமரான நரேந்திர மோடிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஈஸ்வர் கி சபத் லேதா ஹூ கி मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा
रखूंगा. இந்திய நேரப்படி மாலை சுமார் 6 அளவில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் நரேந்திர மோடியுடன் 23 மத்திய அமைச்சர்களும் 11 இணை அமைச்சர்களும் தனி பொறுப்புடன் கூடிய 10 அமைச்சர்கள் என மொத்தம் 44 அமைச்சர்கள் பதவியேற்றனர். முன்னர் ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசை விட நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் குறைந்த எண்ணிக்கையிலேயே அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். சிறிய அமைச்சரவை அதிகபட்ச செயல்திறன் கொண்ட நிர்வாகம் என்ற புதிய கொள்கையை அடிப்படையாக கொண்டு புதிய அரசு இயங்கும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களான ராஜ்நாத் சிங்குக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த அருண்ஜேட்லிக்கு நிதியமைச்சகமும் கூடுதலாக பாதுகாப்புத்துறையும் சுஷ்மா ஸ்வராஜுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளன. தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் தனி பொறுப்பு அமைச்சராக பாஜகவின் பிரகாஷ் ஜவடேகர் பொறுப்பேற்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்களுக்கு அப்பாற்பட்டு அந்த கூட்டணியின் கட்சியினருக்கும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது. லோக் ஜன்சக்தி கட்சியின் தலைவர் ராம் விலாஸ் பாஸ்வான், சிவசேனா கட்சியின் தலைவர் ஆனந்த் கீதே, சிரோமணி அகாலிதளம் கட்சியின் ஹர்சிம்ரத் கவுர் பாதல், தெலுங்கு தேசம் கட்சியின் அசோக் கஜபதி ராஜு ஆகியோரும் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பு ஏற்றுள்ளனர். பாஜகவின் தேசிய பேச்சாளரான நிர்மலா சீதாராமனுக்கு தனி பொறுப்புடன் கூடிய வர்த்தகத்துறை அமைச்சர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் துணை அமைச்சராக பதவியேற்றார்.
I, Pon Radhakrishnan, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India.
இவ்விழாவில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உட்பட தெற்காசிய நாடுகளின் தலைவர்களும் மொரீஷியஸ் பிரதமரும் கலந்து கொண்டனர். இந்தியாவிலிருந்து பல முன்னாள் மற்றும் இந்நாள் முக்கியஸ்தர்களும் பங்கு பெற்றனர். எனினும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்றைய பதவியேற்பு விழாவை புறக்கணித்துள்ளார். நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வுக்கு நடிகர் ரஜினிகாந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும் அவர் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இதற்கிடையில் இலங்கை ஜனாதிபதி ராஜபக்சேவின் இந்திய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் கருப்பு கொடி போராட்டம் ஒன்றை நடத்திய மதிமுக பொதுச்செயலர் வைகோ தில்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்த போராட்டத்தில் மிகச் சிலரே பங்கு பெற்றனர். தில்லியில் தடையை மீறி போராட்டம் நடத்தியதற்காக வைகோவையும் மதிமுக தொண்டர்களையும் தில்லி காவல்துறையினர் கைது செய்தனர். மோடி பதவியேற்பு விழாவில் மஹிந்த ராஜபக்சே கலந்து கொள்வதால் அந்த நிகழ்ச்சியின் புனித தன்மை கெட்டுவிடும் என்றும் ராஜபக்சேவை மட்டும் எதிர்ப்பதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்க்கவில்லை என்றும் அந்த போராட்டத்தின் போது வைகோ தெரிவித்திருந்தார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை முன்னர் ஆட்சி செய்த காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவையை விட எண்ணிக்கையில் குறைவானது. மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை. புதிய அமைச்சரவை மற்றும் அதிலுள்ள இடம்பெற்றுள்ளவர்கள் குறித்து இந்து பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியர் என் ராம் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
ஒரு அளவுக்கு சின்னதா இருக்க தவிர ரேடிக்கலாக அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப லீன் என்று சொல்ல முடியாது. எதிர்பார்த்தத மாதிரி அவ்வளவு காம்பாக்டான அரசாக தெரியவில்லை. அதுல ஒரு ஏமாற்றம் தான்.
இப்ப அமைச்சரவையில வந்து பல புதுமுகங்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்த ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பல புதுமுகங்கள், கட்சியில இருந்த பலரை வந்து அமைச்சரவைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க?
சில முக்கியமான போர்ட்போலியோக்கு ஸ்ட்ராங் வெல் நோன் ஃபிகர்ஸ் இருக்காங்க. இப்போ ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் அதெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா சில அன்ட்ரைட் மினிஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஏதோ ஆட் பேரிங் நடந்திருக்கு. அதாவது ஃபினான்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஒண்ணு, லாவோட சேர்த்து டெலிகாம், அப்புறம் என்வாயர்மெண்ட் வேற ஏதோட ஒரு போட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த ஆட் பேரிங்ஸ் தற்காலிகமாக இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதோ நோக்கத்துல இருக்கலாம்.
இப்போ இந்த அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த அளவு தான் இடம் கொடுத்திருப்பது போல தோன்றுகிறது, மத சிறுபான்மையினருக்கு. அதை எப்படி பார்க்கலாம்?
ரிலிஜியஸ் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகிய இதுலதான் இருக்கு. அது ஒரு அந்த கட்சிக்குள்ள ஒரு கேரக்டர் என்று சொல்லலாம். மைனாரிட்டிஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக் அவங்களுக்கு இல்ல.
கூப்பிட்ட தெற்காசிய நாட்டு தலைவர்கள் எல்லாம் பதவியேற்பு விழாவுக்கு வந்திருப்பது வந்து மோடியினுடைய வெளியுறவு கொள்கை, ஃபாரின் பாலிசிக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு சில தரப்புல வந்து ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது ஏற்றுக்கொள்ளலாமா?
இது ஒரு சிறப்பான அம்சம் என்று சொல்லலாம். இது ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. இதுல இருந்து மட்டும் உடனே ரிலேஷன்ஸ் வித் இந்த கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிவிடும், எல்லா டிஃபரன்சஸும் ரிசால்வ் ஆகும் யாரும் எதிர்பார்க்கல. ஆனா இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம், நல்ல பிகினிங் என்று சொல்லலாம்.
குறிப்பாக இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் சில உணர்வலைகள் இருக்கு. இன்னைக்கு கூட டெல்லியில வைகோ வந்து ஒரு சின்ன போராட்டத்தை நடத்தியிருக்கார். இப்போ இந்த புதிய அரசாங்கம் வந்து இலங்கை தொடர்பில் என்ன வகையான கொள்கைகளை முன்னெடுக்க கூடும்? புதிய அரசாங்கம் இலங்கையோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்?
நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அதாவது ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட முடியாது. என்ன கொள்கை இருக்கு? அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், நார்மல் ரிலேஷன்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை, ரெவல்யூஷன் சரியா கிடைக்கவில்லை. ராணுவம் அதிகமாக நார்தர்ன் ப்ராவின்ஸ்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்காங்க, ஒரு பயம் இருக்கிறது என்று விக்னேஸ்வரன் சொன்னது உண்மையான விஷயம் தான். இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து இன்னும் ப்ரோக்ரஸ் ரேபிடாக ஆக்சுவல் டெவல்யூஷன் கொண்டு வர்றதுக்கு பர்சுவேட் தான் பண்ண முடியும். நம்ம ஒன்னும் ஃபோர்ஸ் பண்றதும் முடியாது. ஆனா இந்தியாவுடைய குட் விஷஸ், இன்ஃபுளுன்ஸ், பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அக்கறை எல்லாம் பயன்படுத்தி ஜனாதிபதி ராஜபக்சே அவர்களுக்கு இன்னும் அட்வைஸ் பண்ணணும், அந்த பர்சுவேட் பண்றக்கூடிய இது வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பிகினிங் தான். இது இதை கட்டாயமாக பிரதமர் மோடி அந்த மெசேஜை கொடுப்பார் என்று நம்புகிறேன்.
மோடியினுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாதவர்களில் குறிப்பிட தகுந்தவர்னு பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், இலங்கை ஜனாதிபதி இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்திருப்பதனால் தான் வரவில்லை என்று அரச தரப்பில் கூறப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலைப்பாடு வந்து மத்திய மாநில உறவுகள் இப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்.
அது கேள்விகள் வருதுதான் போயிருக்கலாம். அதே நேரத்தில் அவங்க மட்டும் வராதில்லை, இது மம்தா பானர்ஜி அவர்களும் வரவில்லை, நவீன் பட்நாயக் அவர்களும் வரவில்லை. அதனால் அவங்க காமன் காஸ் அந்த பெடரல் ஃப்ரண்ட்ங்கிறத வச்சுக்கொண்டு இதுல ஆனா போயிருக்கலாம். ஆனா அது ரியலிஸ்டிக்கா பார்த்தா வரமாட்டாங்க தான். ஏன்னா நீதி கட்சிகள் அதை வந்து விமர்சனம் செய்வார்கள். குறிப்பாக இந்த சிறிய கட்சிகள் ஒரு மெச்சோரிட்டி இல்லாத பார்த்து வைகோ அங்க போய் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி அரெஸ்ட் பண்றது என்ன தேவை இருக்கு? அதனால ஏதாவது பயன் கிடைக்குமா? எலெக்ஷன்ல தான் வருமா? ஒரு சீட் கூட வரல. அதனால அது ஒரு இன்மெச்சுவர் பாலிடிக்ஸ் என்று தான் சொல்லலாம். ஆனா சீஃப் மினிஸ்டர் பொறுத்தவரைக்கும் ஷி ஹஸ் பீன் காஷியஸ். ஏன்னா போனா உடனே டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதனால அது போகாதது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்.
இந்து பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியர் என் ராம் அவரது முழு பேட்டியை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com மற்றும் தமிழோசையின் ஃபேஸ்புக் பக்கத்திலையும் கேட்கலாம். இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவி ஏற்றுள்ள சூழலில் இந்தியாவின் சாமானியர்களின் பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பில் மும்பையிலிருந்து பிபிசியின் யோகிதா லிமாயி அனுப்பியுள்ள காணொளியின் வானொலி வடிவம் வழங்குகிறார் சீவகன்.
மும்பையின் இந்த தொழிற்சாலை கார்களின் உற்பத்திக்கு தேவையான பொருட்களையும் நிர்மாணத்துறைக்கு தேவையான பொருட்களையும் உற்பத்தி செய்ய பயன்படுகின்றது. இந்த இரண்டு துறைகளும் கடந்த சில வருடங்களாக ஒரு இறங்குமுகத்தையே கண்டு வருகின்றன. இந்தியாவில் இருக்கின்ற பல தொழில்துறைகளைப் போல இந்த துறைகளும் பொருட்களின் உற்பத்தி செலவால் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன.
இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததன் விளைவாக எமது மூலப்பொருட்களின் விலை அதிகரித்திருக்கிறது. இதனால் உற்பத்தி செலவு மிகவும் அதிகமாகிவிட்டது. இதன் காரணமாக ஏற்றுமதியின் போது எமது உற்பத்தி பொருட்களால் உலக மட்டத்தில் போட்டி போட முடியாமல் போய்விட்டது
என்றார் ஒரு சிறிய தொழிற்சாலையின் உரிமையாளர். மும்பையில் இருக்கின்ற சிறிய அளவிலான உற்பத்தி தொழிற்சாலை அலகுகள் இவை. இந்தியாவெங்கிலும் இவ்வாறு பல லட்சக்கணக்கான அலகுகள் இருக்கின்றன. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கின்ற இவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார வளர்ச்சியின் மந்தநிலை காரணமாக மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்பால் இவர்களால் வழங்கப்படுகின்ற வேலைவாய்ப்பிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. தற்காலிக தொழிலாளர்கள் கூடுகின்ற இடம் இது. வேலை வழங்குகின்ற ஒப்பந்ததாரர்கள் தம்மிடம் வேலை இருக்கின்ற பொழுது இங்கு வந்து இவர்களை அழைத்துச் செல்வார்கள். கடந்த சில வருடங்களாக இவர்களுக்கு வேலை கிடைப்பது கடினமாகி வருகின்றது. நவ்நாத் சாகருக்கு வயது 20. இவரை போன்ற இளைஞர்களுக்கு வேலை வழங்குவது இப்பொழுது தேசிய முன்னுரிமை பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இந்தியாவில் 25 வயதுக்கு குறைந்த இளைஞர்களின் எண்ணிக்கை 60 கோடியாகும்.
வருடத்தில் சில மாதங்கள் மாத்திரமே எங்களுக்கு வேலை கிடைக்கிறது. புதிய அரசாங்கம் வந்தால் நிலைமை மாறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். புதிய திட்டங்களை அவர்கள் ஆரம்பித்தால் எங்களுக்கு வருடம் முழுவதுமாக வேலை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
சொர்ணா ஸ்ரீசத் ஒரு வீட்டு பணிப்பெண். நகரின் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் துப்புரவு செய்தல், பெருக்குதல், துணி கழுவுதல் இவரது வேலை. வருடம் முழுவதும் அவருக்கு வேலை கிடைத்தாலும் தான் சம்பாதிக்கும் பணத்தில் தனது 2 பிள்ளைகளையும் ஒழுங்காக பராமரிக்க முடியாது இருப்பதாக அவர் கூறுகின்றார்.
எனது கணவருக்கு அவ்வப்போதுதான் வேலை கிடைக்கும். எனக்கும் அவ்வளவு வருமானம் இல்லை. உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை. புதிய அரசாங்கம் இந்த விஷயங்களை முதலில் கவனிக்க வேண்டும்.
120 கோடி இந்தியர்களின் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த நரேந்திர மோடியின் தோள்கள் மீதுதான் சுமத்தப்படுகின்றன. மந்த பொருளாதார வளர்ச்சியும் பணவீக்க அதிகரிப்பும் தான் பழைய அரசாங்கம் தூக்கி வீசப்பட முக்கிய காரணங்களாகும். ஆகவே தன் மீது இந்திய மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காப்பாற்ற நரேந்திர மோடி வேகமாகவும் தீர்மானமாகவும் செயற்பட்டாக வேண்டும்.
மும்பையிலிருந்து பிபிசியின் யோகிதா லிமாயி அனுப்பிய செய்தியை தமிழில் தந்தவர் சீவகன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆ ராசா மற்றும் அக்கட்சியின் மாநிலங்கள் அவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் இன்று பிணை கோரி சிறப்பு நீதிமன்றத்தை அணுகியுள்ளார்கள். இதுகுறித்து செய்தியை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
2 அலைக்கற்றை முறைகேடு வழக்கு தொடர்பில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகையில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆர் ராசா, கனிமொழி உள்ளிட்ட 9 பேர் டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை நாளை மறுநாள், அதாவது மே 28 அன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள தயாளு அம்மாள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. மனநலக் குறைவு காரணமாக 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் இருந்து முழுவதுமாக விலக்கு அளிக்க கோரி தயாளு அம்மாள் சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை ஏற்றுக்கொண்ட தில்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் இன்று ஒருநாள் மட்டும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்துள்ளது. அத்துடன் அந்த மனு மீது அமலாக்கத்துறை மே 28 அன்று பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்ததாக ஆர் ராசா, கனிமொழி, தயாளு அம்மாள் உள்ளிட்ட 10 பேர் மற்றும் 9 நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இது தொடர்பாக இன்றைக்குள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றவர்களுக்கு நீதிபதி OP Saini முன்னதாக உத்தரவிட்டிருந்தார். இதற்கிடையில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. லெக்சஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு பெங்களூரு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாக கூறிய ஜெயலலிதாவின் வழக்கறிஞர் அந்த வழக்கு முடியும் வரை சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் June 6 வரை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை நடத்த இடைக்கால தடை விதித்தனர்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா. அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தல் குறித்த ஒரு தகவலை பார்ப்போம். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கு முன்பை விட அதிக வெற்றிகள் கிடைத்திருப்பதாகவும், அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கே பெரும்பான்மை கிடைத்திருப்பதாகவும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளன. இந்த முடிவுகள் குறித்த பிபிசியின் செய்திகளை தமிழில் தருகின்றார் சாதாத்.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற 28 நாடுகளில் 4 கட்டங்களாக நடந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. பிரிட்டனை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியே வர வேண்டும் என்று வாதாடுகின்ற யுகே இண்டிபெண்டன்ஸ் கட்சி முதலிடத்தில் வந்திருக்கிறது. 27% அதிகமான வாக்காளர்களின் ஆதரவை அந்த கட்சி பெற்றிருக்கிறது. பிரிட்டிஷ் அரசியலின் முக்கிய தருணம் இது என்று யூகிப் கட்சியின் தலைவர் நைஜல் ஃபராஜ் கூறியிருக்கின்றார்.
Yes, that will be an earthquake because never before in the history of British politics has a party that would be seen to be an insurgent party ever top.
இந்த முடிவு நிச்சயம் ஒரு பூகம்பம் தான். ஏனென்றால் கிளர்ச்சி குரலாக ஒலிக்கின்ற ஒரு கட்சி பிரிட்டிஷ் சரித்திரத்தில் தேசிய தேர்தலில் முதலிடத்தில் வந்ததென்பதே கிடையாது என்றார் யூகிப் கட்சியின் தலைவர் நைஜல் ஃபராஜ். பிரிட்டனைப் போலவே பிரான்சிலும் கூட தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய முன்னணி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. பிரெஞ்சு மக்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய தேசிய முன்னணி கட்சியின் தலைவி மரீன் லெபென் கூறினார்.
Notre peuple exige une seule politique, la politique des Français, pour les Français, avec les Français.
எங்கள் மக்கள் ஒற்றை அரசியலையே விரும்புகிறார்கள். பிரெஞ்சு மக்களை பிரெஞ்சு மக்களே ஆள வேண்டும் என்ற அரசியலைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். வெளியில் இருப்பவர்கள் தங்களை ஆள்வதை, தாம் வாக்களிக்காத சட்டங்களுக்கு தாம் கட்டுப்படுவதை அவர்கள் விரும்பவே இல்லை என்றார் மரீன் லெபென். டென்மார்க்கிலும் கூட தீவிர வலதுசாரி கட்சியான டானிஷ் மக்கள் கட்சி அதிக இடங்களை பெற்றிருக்கிறது. பிரிட்டன், பிரான்ஸ், டென்மார்க்கின் முடிவுகள் இப்படி இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 28 உறுப்பு நாடுகளில் மீதமிருக்கின்ற நாடுகள் பலவற்றிலே ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஆதரவான கட்சிகளே அதிக வெற்றிகளை பெற்றிருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளில் ஆட்சியில் இருப்பவர்கள் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாகவும் குடிவரவுக்கு எதிராகவும் மக்கள் வாக்களித்திருப்பதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். இலங்கையின் வடக்கே பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரி மன்னாரில் மகளிர் அமைப்புகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது பற்றி நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை, குறிப்பாக பெண்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுகின்ற போக்கிற்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என கோரி மன்னார் நானாட்டான் பிரதேச செயலகத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பு போராட்டமும், அங்கிருந்து நானாட்டான் கடைவீதி வரையிலான கண்டன பேரணி ஒன்றும் இன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. அண்மையில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய இடங்களில் பெண்கள் வாளால் வெட்டியும் கழுத்து அறுக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். கொடூரமான முறையில் பெண்களுக்கு எதிராக வருகின்ற இத்தகைய மோசமான வன்முறைகளை தொடர்வதற்கு அனுமதிக்க முடியாது என்பதற்காகவே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் மகாலட்சுமி குருசாந்தன் கூறுகின்றார்.
கிளிநொச்சியிலேயும் ஒரு பெண் வந்து கழுத்தை வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதே மாதிரி யாழ்ப்பாணத்திலேயும் பெண்களை கொலை செய்திருக்கிறாங்க. தற்போது மன்னார் மாவட்டத்திலேயும் நானாட்டன் பிரதேசத்துக்கு உட்பட்ட கருக்கா முறிப்பு என்ற கிராமத்தில் வந்து குடும்ப தகராறு காரணமாக கழுத்தை வெட்டி துண்டாக்கி சொந்த கணவரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது வந்து இந்த கொலைகள் நடக்கிறத நாங்க பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது சார். இப்ப குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருது என்று சொன்னால் அதனை வந்து தீர்த்து கொள்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றது. நீதிமன்றம் போன்ற பல்வேறு அமைப்புகள் ஊடாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதன் மூலம் அவங்க சுமூகமா தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும். ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொலை என்றது மட்டுமல்ல, மக்கள் மத்தியில இனி வரும் காலத்துல வந்து இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்றதுக்காகத்தான் நாங்க இந்த போராட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்கோம். பெண்கள் வந்து வீட்டிலும் வெளியிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சமூகத்துக்கும் அரசுக்கும் நாங்க முன்வைக்கின்றோம்
என்றார் மகாலட்சுமி அவர்கள். கொடூரமாக பெண்கள் கொல்லப்பட்டுள்ள சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள்.
நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் கம்பஹா மாவட்டம் வெளிவேறிய பகுதியில் சில மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தொடர்பு பட்டிருந்ததாக கூறப்படும் இராணுவ உயரதிகாரி ஒருவருக்கு ராஜதந்திர பதவி அளிக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
போராட்டம் நடத்தும் மக்களை கொல்வதற்கு ஆணை வழங்கிய இராணுவ அதிகாரிகளை அரசாங்கம் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வழங்கி ஊக்குவிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தலைநகர் கொழும்புக்கு அருகே கம்பஹா மாவட்டத்தில் வெளிவேறிய பிரதேசத்தில் சுத்தமான குடிநீர் கேட்டு போராட்டம் நடத்திய பொதுமக்களின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் 2 பேரும் தடிகளால் கடுமையாக தாக்கியதில் இன்னொருவரும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் மேலும் 37 கிராமவாசிகளும் காயமடைந்தனர். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய இராணுவ உயர் அதிகாரியான பிரிகேடியர் தேசப்பிரிய குணவர்தன துருக்கிக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்.
වතුර ඉල්ලලා කෑ ගහපු අපිව මරන්න අනදුන් අය අද තනතුරු ලබනවා. තානාපති ධූර ලබනවා.
எங்களை கொல்ல ஆணை வழங்கியவர்கள், தண்ணீர் கேட்ட எங்களை கொல்ல ஆணை வழங்கியவர்கள் என்று பதவிகளை பெறுகின்றனர், தூதுவர்களாக நியமனம் பெறுகின்றனர் என்று ஐக்கிய தேச கட்சியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க பிபிசியிடம் தெரிவித்தார். வெளிவேறிய சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய ரஞ்சன் ராமநாயக்க, வெளிவேறியவில் பலியான பொதுமக்கள் தம்மைத்தாமே சுட்டுக்கொண்டு பலியானார்கள் என்று அறிக்கை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் கூறினார். வெளிக்கடை சிறைச்சாலை சம்பவத்தில் 27 கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் அறிக்கை வெளியிட்ட அரசாங்கம் கைதிகள் தம்மைத்தாமே சுட்டுக் கொண்டதாக கூறியிருந்ததை ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நினைவு கூர்ந்தார். வெளிவேறிய சம்பவத்தின் போது இராணுவத்திற்கு ஆணை வழங்கிய பிரிகேடியர் தேசப்பிரிய குணவர்தனவை அவரது 142வது படையணியின் தளபதி பொறுப்பிலிருந்து இராணுவ தலைமைப்படம் அண்மையில் நீக்கியிருந்தது. எனினும் அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிய முன்னமே அவரை வெளிநாட்டு தூதுவராக அரசாங்கம் நியமித்துள்ளமை பற்றி பிபிசி இலங்கை இராணுவ பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பியது. வெளிவேறிய சம்பவம் தொடர்பில் இராணுவ நீதிமன்றம் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு பின்னர் நடந்த அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு பாதிப்பேற்படாத வகையிலேயே பிரிகேடியர் தேசப்பிரியா அவரது பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்ததாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய பிபிசியிடம் தெரிவித்தார். இறுதிக்கட்ட போரின் போது பிரிகேடியர் தேசப்பிரிய குணவர்தன வெளிப்படுத்திய திறமைகளுக்கு பரிசாகவே அவருக்கு இந்த தூதுவர் பதவி அளிக்கப்பட்டிருப்பதாகவும், வெளிவேறிய சம்பவத்துடன் அதற்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் ருவான் வணிக சூரிய கூறினார். இதேவேளை இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்களுடன் தொடர்புடைய இராணுவ உயர் அதிகாரிகளுக்கு வழக்கு நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் முயற்சியாகவே அரசாங்கம் வெளிநாட்டு ராஜதந்திர பதவிகளை அளித்து வருவதாக சர்வதேச மனிதுரிமை அமைப்புகள் ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையின் வடக்கே சுகாதார பணியாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக அந்த பணிகள் பெருமளவில் பாதிப்படைந்துள்ளதாக கூறும் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகத்தின் செய்திக்குறிப்பை இப்பொழுது கேட்கலாம்.
வட இலங்கையில் கடந்த 2 மாதங்களாக தொடர்கின்ற பொது சுகாதார பரிசோதகர்களின் பணிப்புறக்கணிப்புக்கு சகல தரப்பினரையும் உள்ளடக்கிய சந்திப்பில் பேச்சுக்கள் நடத்தி தீர்வு காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் இணைத்தலைமையில் யாழ் செயலகத்தில் இன்று கூடிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் முடிவில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் கைவிடப்பட்டதன் காரணமாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னதாக யாழ் அரசு செயலகத்தின் எதிரில் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த பணி புறக்கணிப்பு குறித்து பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் பிரதி செயலாளர் கணேஸ்வரன் சதீஷ் அவர்கள் செய்தியாளர்களுக்கு விளக்கி கூறினார்.
ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் அனுமதியோடு சுகாதார திணைக்களங்களில் இருந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் பிரதேசத்திற்கு விடுவிக்கப்பட்டு 2 வருடங்கள் கடமையாற்றி இருந்தவர். அந்த நிலையிலே வழிவடக்கில் ஒரு சுகாதார வைத்திய அதிகாரிக்கும் பொது சுகாதார பரிசோதகருக்கும் ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டதன் பின்னணியில சுகாதார வைத்திய அதிகாரிகள் மார்ச் 15 போலீசாரின் கைது செய்யப்படுவீர்கள் என்ற அச்சுறுத்தலுடன் 4 பிரதேச சபைகளில் இருக்கின்ற 4 பொது சுகாதார பரிசோதகர்களை கட்டாய இடமாற்றம் செய்தார்கள் மீண்டும் சுகாதார திணைக்களங்களுக்கு. எங்களுடைய பணிப்புறக்கணிப்பு போராட்டம் மார்ச் 17 ஆரம்பிக்கப்பட்டது. கைது செய்யப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கையோட விடுவிக்கப்பட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் தொடர்பு நடந்த முறைகேடான விடயத்திற்கு சம்பந்தப்பட்ட தரப்பு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் மீண்டும் அதே பிரதேச சபைகளுக்கு அந்த பொது சுகாதார பரிசோதகர்களை இணைக்க வேண்டும் என்றும் 2 கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்து வருகிறோம்.
இந்த பணிப்புறக்கணிப்பு காரணமாக மாகாணம் தழுவிய அளவில் தொற்று நோய் கட்டுப்பாட்டு பணிகள், பாடசாலைகளில் மாணவர்களுக்கான தடுப்பூசி மருந்தேற்றல், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட பல முக்கிய சுகாதார சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி குறிப்பது. இனி ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் சாதாத்.
இந்தியாவின் புதிய பிரதமராக பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடியும் அவரின் அமைச்சரவையில் இடம்பெறப் போகின்றவர்களும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யுக்ரைன் அதிபர் தேர்தலில் பெட்ரோ பொரோஷென்கோ என்ற பெரும் செல்வந்தர் தான் வெற்றி பெற்றதாக தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கட்சிகள் முன்னைவிட அதிக அளவில் இடங்களை பெற்றிருக்கின்றன.
நேர்களே, சாதாத் வழங்கிய அந்த தலைப்புச் செய்திகளுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் bbctamil.com மற்றும் ஃபேஸ்புக் மூலமாகவும் கேட்கலாம் என்கின்ற தகவலுடன் விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் நேர்களே.